අනතුරුව ගරු අමාත්‍ය ජීවන් තොරණවන් මැතිතුමා ඔබතුමාට අවස්ථාව.
சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்னைக்கு இந்த அனுதாப பிரேரணையில் கலந்து கொண்ட பிரதமர் அவர்கள், எதிர்கட்சி தலைவர் அவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கட்சி சார்பாகவும் குடும்ப சார்பாகவும் இன்னைக்கு நம்ம வந்து அமரர் முத்துசிவலிங்கையா பத்தி என்ன பேசுறதுன்னு கேட்டா, எல்லாருமே அவரோட வாழ்க்கை வரலாறு இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அவர் என்னைக்கு பிறந்தாரு, என்னைக்கு இறந்தாரு, என்னென்ன சாதிச்சிருக்காரு. ஆனால் அவருக்கு அவரோட வாழ்க்கையை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அமைதியான மனிதர், அதே நேரத்தில் முழுமையான சேவை தன்மை கொண்ட மனிதர். அது மட்டும் இல்லாமல் கட்சியில் தான் மட்டும் வளரணும்னு இல்லை, எல்லாரையும் வளர்த்துவிட்ட ஒரு மாமனிதர்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல அவரை பற்றி பேசுறது எனக்கு பெருமையாக தான் இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் நான் இங்கே கட்டாயம் சொல்லி ஆகணும். நான் வந்து போன வருஷம் 12 மாதம் நான் வந்து சபரிமலைக்கு மாலை அணிந்தேன். மாலை அணிந்தோன்னே நான் நினைக்கிறேன், மிக விரைவில் சீக்கிரம் நான் நினைக்கிறேன், அமரர் சிவலிங்கையா அவர்கள் வந்து நெஞ்சு வழியில் இருந்தார். எனக்கு அவரோட மையத்துக்கு போக கிடைக்கல. அன்னைக்கும் நான் யோசித்தேன், ஒருவேளை மாலையை கழட்டிட்டு போகலாமான்னு. ஆனால் முதல் தடவை போட்டனால என்னால் போக முடியாத சூழ்நிலை. ஆகவே அது ஒரு மிகப்பெரிய வலியையும் கொடுத்துச்சு, வேதனையும் கொடுத்துச்சு. இந்த வலி வேதனை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வகையில் நாம் வந்து அவருக்கு துரோகம் தான் செஞ்சுருக்கோம். ஏன்னா கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலாக தொழிற்சங்கத்துக்கும் கட்சிக்கும் இந்த மலையக மக்களுக்கும் வேலை செஞ்ச நபர், அவருக்கு வந்து தகுந்த மரியாதை, தேவையான மரியாதையை நாங்கள் திருப்பி கொடுத்தோமான்னு கேட்டால் இறுதி காலத்தில் ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டமன் ஐயா இறந்த பிற்பாடு கட்சி தொழிற்சங்கம் அனைத்தையும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் நடத்திட்டு இருந்தோம். சேர்ந்து நடத்தும் போது பல்வேறு சிக்கல்கள் வந்துச்சு, பொருளாதார நெருக்கடியும் வந்துச்சு, கொரோனா என்கிற கொடிய நோயும் வந்துச்சு. அதெல்லாம் வரும்போது நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டோம், அதாவது யாருமே நிரந்தரமாக வாழ்றது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு பெரிய வேதனையும் வலியும் தந்துச்சு. நான் ஏற்கனவே ஒரு தடவை இங்கே சொல்லியிருக்கேன், இன்னொரு முறையும் இங்கே சொல்ல வேண்டிய தருணம். ஒருத்தவங்க நம்மளோட இருக்கிற வரைக்கும் அவங்களோட முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரியாது. நம்மளை விட்டு போன பிற்பாடு தான் அந்த வலி என்னன்னு நம்மளுக்கு புரியும், அந்த இழப்பு என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஆகவே தான் இன்றைக்கி அவரை பற்றி பேசுறது சில விஷயங்கள் தான் நான் சொல்லி ஆகணும். குறிப்பாக சொல்லணும்னா, இன்றைக்கி மலையகத்தை பொறுத்த வரைக்கும் அவரை போன்ற ஒரு அரசியல்வாதியை யாராலையும் பார்க்கவும் முடியாது, உருவாக்கவும் முடியாது. காரணம் வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா தலைமைத்துவத்துக்கு உண்மைக்கு ஒரு அடையாளம் யாருன்னு கேட்டிங்கன்னா அமரர் சிவலிங்கம் ஐயா அவர்கள் தான். நான் காரணம் ஏன்னு சொல்கிறேன், ஏன்னா தலைமைத்துவம் வந்து குரலை உயர்த்தி பேசுறது கிடையாது. நம்ம பேசும்போது மற்றவர் குரல்கள் அடங்கிறது தான் தலைமைத்துவம். அதை சிவலிங்க ஐயா வந்து மிக சிறப்பாக செஞ்சது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு விஸ்வாசம், சேவை, கண்ணியம் இது அனைத்துக்கும் ஒரு அடையாளத்தை நான் கை காமிக்கணும்னா அது கட்டாயம் மறைந்த தலைவர் சிவலிங்க ஐயாவை தான் இருப்பார். குறிப்பாக சொல்லணும்னா 94 எல்லாருமே இதை பற்றி காலையிலேருந்து பேசியிருக்காங்க, எதிர்த்தரப்பில் இருக்க உறுப்பினர்கள் கூட இதை பற்றி நினைவு கூர்ந்தாங்க. 94 மின்சாரத்தை வழங்கினார், அவரோட தொகுதிக்கு மட்டும் இல்லை, ஆனால் மலையகத்தில் இருக்க அனைத்து பகுதிகளுக்கும் அப்படி அவர் வழங்கி கடைசியில் அவருக்கு மின்சார கண்ணான்னு ஒரு பேரும் வந்துச்சு. இப்படி ஒரு பேர் சம்பாதிச்சது வந்து நக்கலுக்கோ கிண்டலுக்கோ கிடையாது, இப்படி ஒரு பேர் சம்பாதிச்சது வந்து மக்கள் அன்பால் கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டமான பல்வேறு நபர்கள் முதுகில் குத்திட்டு கட்சியை காட்டி கொடுத்துட்டு வெளியே போயிருந்தாலும் ஒரே ஒரு நபர் மட்டும் அவரோட தோளோட தோல் நின்றாரு, அது வேற யாருமே இல்லை, நம்மளோட சிவலிங்க ஐயா தான். அப்படி இருக்கும்போது ஆறுமுக தொண்டமான் மறைந்த தலைவருக்கு ஒரு பெரிய தூணா அமைஞ்சார், பெரிய பலமா அமைஞ்சார். ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரே ஒரு சில விஷயங்கள். ஒரு தடவை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார் தங்க அம்மையார் அவர்களோட நான் பேசிட்டு இருந்தேன், நான் அமைச்சரான பிற்பாடு. பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, அதாவது மறைந்த சௌமியமூர்த்தி தொண்டமான் ஐயா அவரோட இறப்பின் ஆறுமுகம் தொண்டமான் ஒரு முதல் தடவை பாராளுமன்ற 94 வந்து 99 சௌமியமூர்த்தி தொண்டமான் ஐயா இழந்தோம். அதுக்கப்புறம் சந்திரிகா குமார் தொங்க அம்மையார் அவங்க கிட்ட பேசும்போது சிவலிங்க ஐயா தான் முன்னால போய் பேசியிருந்தார். முன்னால போய் பேசி, இல்லை இந்த இளைஞனை நீங்க நம்பி இந்த பொறுப்பை கொடுங்க, கட்டாயம் சாதிப்பார்னு ஆணித்தரமா சொன்னார். அன்னைக்கு அவர் வந்து சில அரசியல்வாதிகள் மாதிரி பதவி ஆசை இல்லாட்டி பலத்தோடு என்னன்னாலும் சொல்லியிருக்கலாம், ஏன்னா அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி. ஆனால் அவர் வந்து மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டமான் மேலே நம்பிக்கை வச்சு ஈதோக்காவை திருப்பி கட்டி எழுப்பினார். அந்த மாதிரி ஒரு தைரியம் துணிச்சல் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட பார்க்க முடியாது. ஆகவே தான் நான் சொன்னேன், அவரை போன்ற ஒரு அரசியல்வாதி உருவாகிறது இன்னும் ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறு விஷயம், ஒரு நாள் நாங்கள் வந்து நான் வந்து மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டமானோட பேசிட்டு இருந்தேன். பேசிட்டு இருக்கும்போது அப்போ அமரர் சிவலிங்கையாவும் வந்திருந்தார். வரும்போது இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம், ஏன்னா இது வந்து கட்டாயம் நான் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஒரு படம் பார்த்துட்டு இருந்தார், அந்த படத்தோட பேர் வந்து பரதேசி. பாலா இயக்கத்தில் வெளிவந்த படம், அதாவது தேயில தோட்டங்களில் கஷ்டப்படுற நம்ம மக்களை ஒரு போற்றி பார்க்குற ஒரு படம். அந்த படத்தை பார்த்துட்டு அமரர் சிவலிங்கையா வந்து கண் கலங்கிட்டார். அப்போ அப்பாவும் கேட்டார், நக்கலா மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டமானவர்களும் நக்கலா கேட்டார், ஏன் அழுகிறீங்க, படம் அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. அப்போ அவர் கண் கலங்கிட்டே சொன்னார், படம் அவ்வளோ மோசமாக இல்லை, இந்த படத்தை பார்க்கும்போது சிறு வயதில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கேனும் எனக்கு தெரியுது, ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு வரலாறு தெரியாது. ஆகவே பல்வேறு கஷ்டங்களை தாண்டி தான் சிவலிங்க ஐயா இன்னைக்கு ஒரு மாமனிதரை நாங்கள் போட்டுறோம். ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் நான் சொல்லி ஆகணும், அவர் என்ற எப்பவுமே சொல்லுவார், இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு தெரியாது, ஆனால் அந்த காலத்தில் என் வயசில் இருக்கவங்கள்ட்ட கேட்டு பார்த்தா சொல்லுவாங்க, நாங்கள் வந்து எல்லாருமே மடுவத்தில் தான் படித்தோம், மடுவத்தில் எல்லாமே ஒன்று கெட்ட வார்த்தையில் கற்றுக் கொடுப்பாங்க, இல்லாட்டி அடித்து கற்றுக் கொடுப்பாங்க, ரொம்ப கஷ்டத்தோடு தான் நாங்கள் எல்லாம் கல்வி கற்று இன்னைக்கு மேலே வந்திருக்கோம். ஆகவே தான் நான் எந்த இடத்துக்கு போனாலும் என்னோட மரியாதையும் தன்மானத்தையும் நான் எங்கே விட்டுக் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். இன்றைக்கி வந்து நான் அரசியலில் இருக்கேன், அரசியலில் இருந்தாலும் இன்னைக்கு இன்னைக்கு ஈதோக்காவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரெண்டு மிகப்பெரிய இழப்பை சந்திச்சிருக்கோம். மலையகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றோம், இதில் சிவலிங்க என்ன ஒரு அளவு என் வாழ்க்கையில் இடம் பிடிச்சிருக்காருன்னு நான் இங்கே சொல்லி ஆகணும். நான் வந்து அரசியலுக்கு முதல் வந்த காலம், எனக்கும் மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டமானுக்கும் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் என்னைக்கும் சிவலிங்க ஐயா தான் நடுவில் வந்து, இல்லை ரெண்டு பேரும் இருந்து சமாதானம் பேசி எது சரி எது தப்பு அப்படின்னு முன்னால் கொண்டு போவார். அதே மாதிரி ஒரு தருணத்தில் தான் நான் வந்து அவர்கிட்ட பழகின ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து நிதானம். ஆமாம், இப்போ இளைஞனாக இருக்கனால வேகம் எல்லாமே இருக்க தான் செய்யும், ஆனால் எவ்வளோ விமர்சனங்கள் வந்தாலும் நாகரிகமான முறையில் வந்தாலும் அநாகரிகமான முறையில் வந்தாலும் அதை தாங்கி கொண்டு முன்னால் போகிறதுக்கு பேர் தான் அரசியல். அதை வந்து அமரர் சிவலிங்க ஐயா வந்து மிக சிறப்பாக செஞ்சிருந்தார். இன்னைக்கு வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர், நான் வந்து வெளிப்படையாகவே சொல்ல முடியும், இன்னைக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இன்னைக்கு இவ்வளோ பலமான சக்தியாக இருக்குன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், முக்கியமான தூண் அமரர் சிவலிங்க ஐயா. இறுதியாக நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன், இன்றைக்கி வந்து அவர் இல்லாவிட்டால் கூட அவர் ஏற்கனவே ஆரம்பித்து வைத்த வேலைகள், அவர் எப்படி மலையகம் இருக்கணும்னு சிந்தித்தது அனைத்தையுமே எங்ககிட்ட ஒப்படைச்சு தான் போயிருக்காரு. நாங்கள் கட்டாயம் அதுக்கு வந்து நியாயம் செய்வோம். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்கும் என்னோட ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஐ வுட் ஜஸ்ட் லைக் டு சே ஃபியூ வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ். ஐ வுட் லைக் டு சே தட் I would like to offer my condolences to the families of the late Reginald Kure, who was so the former chief minister and former governor for Central Province, even though it was for a short while. But my father shared a very close relationship with him. I have not had the pleasure or honor of working with him, but I offer my condolences to his family. And likewise, I would also like to offer my condolences to the Honorable MP Ocean Pereira, for the loss of his mother, which is the late Lorraine Pereira. Not for anything, but Mr. the late Honorable Justice Pereira had worked with my great-grandfather very closely, and we understand at the end of the day, a loss is something that cannot be signified, especially the loss of the mother. So I'd like to offer my condolences there. And similarly, I would also like to offer my condolences to the late Old District MP, which is Mr. Buddhika Kurukala Ratna. And at the same time, also to the family of the late Sivalingam, who is our party president as well, I'd like to offer my condolences. Thank you.
Honorable Minister, thank you very much. Ilangatta garu anrupya darshaniya pa garu mantama butumata avasthava.
ගරු මුලාසනාරුවර මන්ත්‍රීතුමනි අපේ පාර්ලිමේන්තු අලංකාර කරපු කීප දෙනෙක් හතර දෙනෙක් පිළිබඳව අද ශෝක ප්‍රකාශ යෝජනා ඉදිරිපත් කළ තිනවා. ගරු රෙජිනෝල්ඩ් කුරේ හිටපු ඇමතුමා, මේරි ලැරින් පෙරමැතිනිය, අගිල මුතු සිවලිංගම් මැතුමා සහ බුද්ධික කුරුකුරරත්න මැතුමා. විශේෂයෙන්ම රෙජිනල් කුරේ ඇමතුමා අපේ ඉතාමත්ම හොඳ මිත්‍රයෙක්ව හිටියා. මම රෙජිනෝල්ව දකින්නේ විප්ලවවාදියෙක් හැටියට සහ සමාජයේ අකටයුතුකම් පිළිබඳ නිතරම කතා කරපු කෙනෙක් හැටියට, ඒ වගේම සමාජ සාධාරණත්වය පිළිබඳ අදහස විශ්වාස කරපු කෙනෙක් හැටියට, සහ අපේ හැමෝටම සමානාත්මතාවයක් ඇති විය යුතු කියලා අදහස් කරපු කීප දෙනෙක් අතරින් එක්කෙනෙක් හැටියට තමයි මම රෙජිනෝල්ඩ් කුරේ මැතිතුමාව දකින්නේ. ඒ නිසාම වෙන්න ඕනේ ඔහු උතුරේ ආණ්ඩුකාරය කරලා පත් කෙරුවේ. ඒ කාලය තුලත් උතුරේ ජන ජීවිතය නගා සිටවන්නත් ඔහු විශාල සේවයක් කෙරුවා. බස්නාහිර පළාතේ මහ ඇමතිවරයා හැටියටත් ඔහු විශාල සේවයක් කරපු කෙනෙක්. ඒ වගේම ඔහු සංගීත ලෝලියෙක්, ගීත ගායනයට ප්‍රිය කරපු කෙනෙක්, ඉතාම සුහද පුද්ගලයෙක්. අපත් සමග අපේ පක්ෂයේ වැඩ කටයුතු වලට විවිධ අවස්ථාවල අපිට එකට එකතු වෙලා වැඩ කරන්නත්, එකම කැබිනට් මණ්ඩලයේ වාඩි වෙලා විවිධ කරුණු ගැන සාකච්ඡා කරන්නත් අපිට ඉඩ ප්‍රස්ථාව ලැබුණා. ඔය කැබිනට් මණ්ඩලයේදී හැම විටම පෙනී හිටියේ සාධාරණ අදහස වෙනුවෙන්. ඒ නිසා මම හිතනවා අපේ පාර්ලිමේන්තුවේ ඉතාමත්ම හොඳ කාර්යභාරයක් ඉටු කරපු නායකයෙක් හැටියට ඔව මතක් කරන්න කැමතියි. අපේ නිරෝෂන් පෙරා මන්ත්‍රීතුමාගේ මෑණියන් මේරි ලැරින් පෙරා මැතිනිය මම අඳුනගත්තේ වයම් පළාත් සභාවේදී. එයත් මමත් 1993 පළාත් සභාවේ මන්ත්‍රීවරු හැටියට තේරීපත් වුණා. මොකද ඒ එතුමිය ස්වාම් පුරුෂයා ෆෙස්ටස් පෙරා මැතිතුමා අපේ පළාතේ වයම් පළාතේ කැපී පෙනුණු දේශපාලකයෙක්, එක්සත් ජාතික පක්ෂය නියෝජනය කරපු. ඉතින් මේරි ලැරින් පෙරා මැතිනිය සම්පූර්ණයෙන්ම බොහොම සුහද, කාරුණික, ප්‍රියමනාප, හැම විටම හැමෝ එක්කම ආශ්‍රය කරන්න පුළුවන් යහපත් චරිතයක් හැටියට තමයි මම දැක්කේ. මොකද එතුමිය ෆෙස්ටස් පෙරා මැතිතුමාගේ දේශපාලන ගමනට ආලෝකයක් වුණ බව මම මේ ප්‍රදේශයේ ආසන්නම ප්‍රදේශයේ පොද පුත්තලන් දිස්ත්‍රික්කුවට ආසන්නම ප්‍රදේශයේ මන්ත්‍රීවරයා හැටියට මම හොඳින් දැනගෙන හිටියා. මුතු සිවලිංගම් මැතිතුමත් අපි වාගේම 1994 මේ පාර්ලිමේන්තුවට ආවේ. එතුමා සමග කාලයක් මම මට පුළුවන් වුණා මන්ත්‍රී නිල නිවාසේ යාබද ගෙවල්වල අපිට ඉන්න. ඒ වගේම ඉතාමත්ම යහපත් පුද්ගලෙක්. මං හිතන්නේ සෞමමූර් තොන්නවන් මැතිතුමත්, ආරුමුගම් තොන්නවන් මැතිතුමත් සමග ඔහු විශාල විශ්වාසයක් ගොඩනගාගෙන තිබූ අපේ කන්ද උරරට දේශපාලකයෙක්. ඒ දේශපාලනේ මං හිතන්නේ ඔහු දැවැන්ත චරිතයක්ම හිටියා. මුතු සිවලිංගම් මැතිතුමා ඔහු නියෝජ්‍ය අමාත්‍යවරයෙක් හැටියට වැඩ කළ තිනවා වාර කීපයක්. ඒ අවස්ථාවේදී ඔහුගේ කටයුතු වලට, ඔහුගේ සම්බන්ධතා ගැන මම දන්නවා. වැවිලි කර්මාන්ත අමාත්‍යවරයා වැඩ කරනකොට ආරුමුගම් තොන්නමන් මැතිතුමා වෙනුවෙන්, වතුකම්කරුවන් වෙනුවෙන් සාකච්ඡාවට නිතරම පැමිණි එතුමා. ඉතින් ඒ නිසා එතුමත් එක්ක වැඩ කරන එක හරි ලේසි. ඒ වගේම ඉතාමත් සුහදශීලී. ඒ වගේ නායකයෝ මේ ප්‍රදේශයෙන් ඉදිරිපත් වීම සහ ඔවුන්ගේ ආభాෂයෙන් ඒ ප්‍රදේශයේ ජනතාවට විශාල සේවාවක් කරන්න ලැබුණු බව මම දන්නවා. ඉතින් ඒ වගේම බුද්ධික කුලකරත්න මැතිතුමා වාසනාවකට අපි එනකොට එතුමා පාර්ලිමේන්තු හිටියේ නැහැ. නමුත් බොහෝ අවස්ථාවල අපිට එතුමා හම්බ වෙනවා පාර්ලිමේන්තුවේ, එක්කෝ ලයිබ්‍රරි එකේ, එහෙම නැත්නම් කොරිඩෝවේ. ඉතින් නොයෙකුත් විහිළු කතා කියමින් ඔහු තමන්ගේ කාලය ගෙව්වා. ඒ වගේම ඔහු මේ පුවත්පත් කතුවරයෙක් හැටියට පුවත්පතට කරුණු සපයපු කෙනෙක්. ඔහුගේ කෝලම කොටස මං හිතන්නේ ඉරිදා පත්තරේ අපි හැමදාම කියවනවා. දේශපාලනය පිළිබඳවත්, ඒ වගේම නීතිය පිළිබඳවත්, පක්ෂය පිළිබඳවත් විශාල දැනුම් සම්භාරයක් ඔහුට තිබුණා. ඉතින් ඒ නිසා අම්මලංගොඩ මන්ත්‍රීවරයා හැටියට ඔහු වැඩ කරපු අවස්ථාවත් පක්ෂ තුලදී උගත සමහර කාරණාවල් දැතුණු කරුණුත් ඔව් පසු කාලීනව පාඨකයෝ හැටියට අපිට කියලා දුන්නා. ඉතින් මේ හැමෝම මේ පාර්ලිමේන්තුවට ගෞරවයක් දීපු අය. සා පාර්ලිමේන්තු ක්‍රමය ඉහලින් පිළිගත්ත විශාල සේවාවන් කරපු අය. ඉතින් ඒ අය අපි සමුගෙන ගියාම අපි යුතුකමක් තියෙනවා ඔවුන්ගේ පවුලේ සියලු දෙනාටම ශෝකය පළ කරන්න. ඉතින් මම ඒ ශෝකය පළ කරමින් මොවුන් සියලු දෙනාම නැවත් සැරයක් මතක් කරනවා අපත් සමග මිතුරන් ලෙස ඇසුරු කරපු ඒ සුහද ඉන්න අපෙන් අද අපෙන් නික්ම ගියත් ඔවුන්ගේ ගුණ සුවඳ සෑම විටම අප තුළ පවතින බව මතක් කරමින් හැම පවුලේ හැමතෙම මගේ ශෝකය ප්‍රකාශ කරමින් මගේ වචන ස්වල්පය අවසන් කරයි.
බොහොම ස්තුති ගර්මන්තුමා. ඊළඟට ගරු අරවින්ද කුමාර් මන්ත්‍රමණි ඔබතුමාට අවස්ථාව.
அவை தலைவர் அவர்களுக்கு நன்றி. நாங்கள் இன்று பல்வேறு மறைந்த உறுப்பினர்களின் அனுதாப பிரேரணையிலே கலந்து கொண்டு எமது கருத்துக்களை நாங்கள் இங்கே தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். இதிலே விசேடமாக நான் பிரதித்துவப்படுத்தும் மலையகத்தின் ஒரு தலைவராக இருந்து மலையக மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்த ஒரு தலைவராக நான் மறைந்த அமரர் முத்துசிவலிங்கம் அவர்களை நான் இந்த இடத்திலே குறிப்பிட்டே ஆக வேண்டும். அதே நேரத்தில் இன்று இந்த அனுதாப பிரேரணை தொடர்பாக நாங்கள் மறைந்த கௌரவ திருமதி லரின் பெரேரா, அதேபோல் கௌரவ ரெஜினால் குரே, புத்திக குருகுலரட்ன ஆகியோரை பற்றியும் நாங்கள் எங்களது அனுதாபத்தை இந்த சபையிலே இன்று தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். இதில் விசேடமாக மறைந்த அமரர் முத்துசிவலிங்கம் அவர்களை பற்றி நான் ஒரு சில விடயங்களை இங்கே முன்வைக்கலாம் என்று விரும்புகின்றேன். அவர் ஒரு தொழிற்சங்கவாதியாக தனது வாழ்க்கையை ஆரம்பித்து ஒரு தொழில் உறவு அதிகாரியாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸிலே மிளிர்ந்து அதன் பிறகு கட்டங்கட்டமாக அரசியலிலே தன்னை மிளிரச் செய்த ஒரு நபராக நான் அவரை பார்க்கின்றேன். மலையக மக்களின் வாழ்வாதாரத்தை பொறுத்தளவிலே உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே மிக வறுமை கோட்டிற்கீழ் இருக்கும் ஒரு மக்கள் கூட்டமாக, பல்வேறு விடயங்களிலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு மக்கள் கூட்டமாக, பாரபட்சத்துக்கு இலக்காகிய ஒரு மக்கள் கூட்டமாக மலையக மக்கள் வாழ்ந்து வருவதை எல்லோரும் நன்கு அறிந்த ஒரு விடயம். அவ்வாறான ஒரு மக்களின் பிரதிநிதியாக, அந்த மக்களின் காவலனாக இருந்து மறைந்த ஒரு மாபெரும் தலைவர் என்று நான் அமரர் முத்துசிவலிங்கத்தை குறிப்பிட்டால் அதனை எவராலும் மறுதளிக்கவோ ஒரு மாற்றுக்கருத்தை முன்வைக்கவோ முடியாது. நாங்கள் பல்வேறு அரசியல்வாதிகளை பார்த்திருக்கின்றோம், பல்வேறு கட்சிகளிலே இருந்து செயல்பட்டவர்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் அமரர் முத்துசிவலிங்கத்தை பொறுத்தளவிலே தனது அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்த காலம் தொட்டு தான் இவ்வுலகிலே இருந்து மறையும் வரை ஒரே கட்சியோடு இணைந்து தனது ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை விசுவாசபூர்வமாக மேற்கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவரை நான் ஒரு உதாரண புருஷனாகவே நான் பார்க்கின்றேன். மறைந்த தலைவர் அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமான் அவர்களின் காலகட்டத்திலே ஆரம்பித்து அதன் பிறகு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவராக இருந்து செயல்பட்ட அமரர் ஆறுமுகன் தொண்டமான் காலத்திலே அவரின் பங்களிப்பு மிக அதிகமாக இருந்தது. பாராளுமன்ற உறுப்பினராக, பிரதி அமைச்சராக, ஒரு கபினட் அமைச்சராக பல்வேறு கட்டங்களில் தன்னை வளர்த்து கொண்ட ஒரு நல்ல உத்தவ புருஷராக நான் அவரை பார்க்கின்றேன். அதே நேரத்தில் மலையகத்தை பொறுத்தளவிலே ஒரு காலகட்டத்திலே மின்சாரம் என்பது ஒரு எட்டாக்கனியாக இருந்தது. அது ஒரு கனவாகவே மலையக மக்களுக்கு தோன்றியது. அவ்வாறான ஒரு காலகட்டத்திலே மலையகம் எங்கும் மின்சாரத்தை வழங்கும் ஒரு பாரிய நடவடிக்கைகளிலே ஒரு சமூக சேவையிலே அவர் ஈடுபட்டதை மலையகம் ஒரு காலம் மறுக்க முடியாது, மறுக்கவும் கூடாது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு தலைவராக மலையகத்திலே மிளிர்ந்தவர் எனது தலைவர் அமரர் சந்திரசேகரன் அவர்கள். முதல் முறையாக அரசாங்க நிதியோடு அரசாங்க செலவிலே மலையகத்திலே, அதுவும் தலவாக்களிலே மட்டக்களை தோட்டத்திற்கு முதல் முறையாக அரசாங்க நிதியோடு மின்சாரத்தை பெற்றுக் கொடுத்த பெருமை அமரர் சந்திரசேகரன் அவர்களை சாரும். அதேவேளை அவரோடு அவருக்கு நிகராக அல்லது அவருக்கு ஒருபடி மேலாக மலையகமெங்கும் மின்சாரத்தை பெற்றுக் கொடுத்த அந்த பெரும் பணியை ஆற்றியவர் அமரர் முத்துசிவலிங்கம் என்று சொன்னால் அது மிகையாகாது. மலையக மக்களை பொறுத்தளவிலே அவரை அன்போடு மின்சார கண்ணா என்று அழைப்பார்கள். அந்த அளவிற்கு மலையக மக்களின் மனதிலே ஒரு பதிவை மேற்கொண்டவர் அமரர் முத்துசிவலிங்கம் அவர்கள். இது மாத்திரமல்ல, மலைய மக்களின் மேம்பாட்டிற்கு, மலைய மக்களின் உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு, மலையக மக்களை சமூக செயல்பாடுகளுக்கு வித்திட்டவர் என்று சொன்னால் அதிலே ஒரு பெரும் பங்கு அமரர் முத்துசிவலிங்கம் அவர்களுக்கு இருக்கின்றது என்பதை நான் இந்த உயரிய சபையிலே மலையகத்தை சார்ந்த என்ற வகையிலே நான் நன்றியோடு இங்கே முன்வைக்க விரும்புகின்றேன். ஆகவே இவ்வாறான ஒரு நல்ல தலைவரை மலையகம் இழந்து நிற்கின்றது. அண்மை காலங்களிலே மிக குறுகிய காலத்திலே மலையகம் பல்வேறு தலைவர்களை இழந்திருக்கின்றது. இது ஒரு துரதிருஷ்டவசமான நிலையாக நான் பார்க்கின்றேன், நிலைமையாக நான் பார்க்கின்றேன். ஏனெனில் இவ்வாறு ஒரு சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் குறுகிய இடைவெளிக்குள் மறைந்து போவது ஒரு சமூகத்திற்கு அது விமர்சனத்தை தராது. ஆகவே மலையகம் பல்வேறு பிரச்சனைகளை, பல்வேறு விதமான விடயங்களுக்கு தன்னை உட்படுத்தி கொண்ட ஒரு சமூகத்தின் மத்தியிலே இருந்து குறுகிய காலத்திலே தலைவர்கள் இவ்வாறு மறைந்தது அந்த சமூகத்துக்கு எந்த வகையிலும் அது நன்மை பயக்காது. அந்த வகையிலே அமரர் முத்துசிவலிங்கத்தின் மறைவும் கூட மலையகத்திற்கு ஒரு பேரிழப்பு. அவ்வாறான ஒரு தலைவரை மலையகம் இப்பொழுது இழந்து நிற்கின்றது. அரசியல் ரீதியாக பல்வேறு முரண்பாடுகள் இருக்க முடியும், அரசியல் ரீதியாக கருத்துக்கள் வேறுபட முடியும். ஆனால் சமூகம் என்று வரும்போது நாங்கள் எல்லோரும் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள், மலையகத்தை சார்ந்தவர்கள் என்று வரும்போது மலையகத்தின் ஒரு தலைவராக நாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், அவரை நாங்கள் பார்க்கின்றோம். அவ்வாறு தலைவர் இன்று எம்மத்தியிலே இல்லை. இது ஒரு பெரும் இழப்பு. அந்த இழப்பை ஈடு செய்வது அவ்வளவு சுலபமான ஒரு காரியமாக நான் பார்க்கவில்லை. இது எப்படி இருந்தாலும் கூட இறைவனின் தீர்ப்புக்கு முன் நாங்கள் அனைவரும் அடிமைகள். இறைவன் தீர்ப்புக்கு எதிராக எம்மால் செயல்பட முடியாது. அந்த வகையிலே அமரர் முத்துசிவலிங்கமும் இறைவனின் தீர்ப்புக்கு இணங்க இன்று எம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார். அவர் உடல் ரீதியாக எம்மை விட்டு பிரிந்திருந்தாலும் கூட உணர்வு ரீதியாக அவர் எம்மை விட்டு பிரியவில்லை. அவரின் எண்ணம், அவரின் சிந்தனைகள், அவர் ஆற்றிய பணி என்றும் எம்மால் நினைவு கூறத்தக்க வகையிலே அது இருந்திருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் இன்றும் கூட நாங்கள் இந்த உயரிய சபையிலே அவரின் சார்பாக நாங்கள் எமது அனுதாபத்தை இங்கே தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். அவரின் ஆத்மா சாந்தியடைய வேண்டும். அவரை இழந்து இருக்கும் அவரின் குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு மலையக மக்கள் சார்பாக மீண்டும் எமது அனுதாபங்களையும் சோகத்தையும் இந்த இடத்திலே வெளிப்படுத்தி வாய்ப்பை வழங்கிய அவை தலைவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
பூமி ஸ்தூதி கர்வந்தமா இலங்கட்ட சாரதி துஷ்மந்த் கர்வந்தமா புத்துமாட்ட அவஸ்தா
யாரு முலாசன அருட மந்திரி துமணி விசேஷம் மாங்கி தண்ணி அது சோக யோஜனா வீண முகத்தே அப்படி பார்லமேந்து அத்துலே வகையம பார்லமேந்து கட்டையுத்து கிரியாதாமி அத்துலே வகையம மாங்கி தண்ணி சமாஜேட்ட தேவந்த சேவாவாக்கிறப்பு සිවුදිනේ පිළිමදව තමයි අපි ශෝක ප්‍රකාශ යෝජනාව ගෙනෙන්නේ. විශේෂයෙන්ම මම මුලින්ම මතක් කරන්නට ඕනේ අපේ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයට දැවැන්ත අයියක් සහයෝගයක් ශක්තියක් දශක ගණනාවක් තිස්සේ ඉඳලා අපි අතරින් වෙන් වුණු රෙජිනෝල් කුරේ මැතිතුමා අපේ පක්ෂයට ලබා දුන්නා. එතුමා මට වඩා ඇත්තටම බොහෝ සෙයින් හිතවත්. මගේ පියාණන් මිත්‍රපාල එමතුමාත් එක තමයි ගොඩක් හිතවත්කම තිබුණේ. නමුත් එතුමාව මම දීර්ඝ කාලයක් තිස්සේ ඉඳලා දැන හඳුනගෙන දේශපාලන කටයුතු වල නිරත වෙලා ඉන්නෝ. මට මතකයි එතුමත් එක්කලා අපි එක වතාවක් ඌව පලාසව මැතිවරණයත් එතුමත් එක්කලා යම් ආසනයක අපිට මෙහෙවන්නට අවස්ථාව ලැබුණා. ඉතින් අපේ පක්ෂයට මං හිතන්නේ ලොකු අඩුවක්. මොකද එතුමා මේ යන වෙලාවෙත් එතුමා අපේ කළුතර දිස්ත්‍රික්කයේ නායකයා හැටියට තමයි හිටියේ. ඒ වගේම මට තාම මතකයි එතුමා අවසාන වතාවට අපේ මධ්‍යම කාරක සභාවට සම්බන්ධ වුණා. එතුමාට මධ්‍යම කාරක සභාවේ කාලයකට පස්සේ තමයි එතුමා දීර්ඝ කාලයකට පස්සේ නැවත වතාවක් එතුමාට සමාජිකත්වය ලැබුණේ. එතුමා මේ රැස්වීමේදී බොහොම හැඟීම්බරව ප්‍රකාශ කරා. එතුමා ස්තුතියක් කරන ගමන්ම එතුමා ප්‍රකාශ කරා කවද හරි මිය දෙන්නේ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ කියන එක ඒ මධ්‍යම කාරක සභාවේදී එතුමා ප්‍රකාශ කරා. ඒ වගේම අවසාන වතාවට සියලු දේශපාලන කටයුතු එතුමා සිද්ධ කරනකොට අපේ පක්ෂයේ ආසන සංවිධායකවරු තෝරන කටයුත්තෙත් එතුමා තමයි යම් නායකත්වයක් අරගෙන අපිත් එක්ක කටයුතු කරේ. ඉතින් ඒවට අවසාන මොහොතේ අපිට තිබුණු විවිධ බාධක ප්‍රශ්නත් එක්කලා එතුමා ලොකු කැපකිරීමක් මම හිතන්නේ අවසාන මොහොතේ කරා. ඉතින් ඒ නිසා කළුතර දිස්ත්‍රික්කයට වගේම සමස්ත රටටත් එතුමාගේ දේශපාලන නායකත්වයේ හිදස දැනෙනකොට ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය හැටියට අපිට ඒක වඩා දැනෙනවයි කියන එක මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කරන්නට ඕනේ. ඒ වගේම එතුමා උපාධිධාරී ඉංග්‍රීසි ගුරුවරයෙක් කැබිනට් අමාත්‍යවරයෙක් හැටියට ඉඳලා තියෙනවා. ඒ වගේම ප්‍රධාන අමාත්‍යවරයෙක් හැටියට විශේෂ සේවයක් සිද්ධ කරලා තියෙනවා. ඒ වගේම මම හිතන්නේ කිසිම ජාති භේදකින් තොරව ප්‍රධාන අමාත්‍යවරයාගේ කාල සීමාව තුළ මං අපි පුද්ගලිකව දන්නවා අධ්‍යාපන ශාස්ත්‍රයේ එහෙම සෑහෙන සේවාවක් කරා. ඒ වගේම එතුමා 2015 ආණ්ඩුකාර තනතුරට පත් වුණා. එතුමාට තිබුණු භාෂාමය හැකියාවත් එක්කලා උතුරෙත් මං හිතන්නේ බොහෝ දෙනාගේ උතුරයි දකුණයි යා කරන පාලමක් ලෙස කටයුතු කරන්නට එතුමාට පුළුවන්කම ලැබුණා. ඒ සම්බන්ධයෙන් මම හිතන්නේ ආණ්ඩුකාර තනතුරෙන් පස්සෙත් එතුමාට ඒ පළාත්වල තිබුණා. ඒ නිසා එතුමා බොහොම හිත හොඳ මිනිසෙක් හැටියට තමයි වකවානුව තුල වැඩ කරේ. ඉතින් එතුමාගේ මං හිතන්නේ අපිට තවදුරටත් මං හිතන්නේ එතුමාගේ සේවය ලබා ගන්න තිබුණා නම් හොඳයි. නමුත් රටටත් අපේ පක්ෂයටත් මං හිතන්නේ රෙජිනෝල් කුරේ මැතිතුමාගේ අහිමිවීම මං හිතන්නේ අපිට ඒ අඩුව පුරවන්නට පුළුවන්කමක් නැහැ. මොකද එතුමා මිය යනකොටත් අපේ පක්ෂේ හිටපු ජ්‍යෙෂ්ඨතම නායකයෝ දෙන්නේ තුන්දෙනෙක් ඉඳි හිටියා නම් ඒ අයගෙන් එක්කෙනෙක් තමයි රෙජිනෝල් කුරේ මැතිතුමා. ඒ නිසා අපි එතුමා අපි පුද්ගලිකව දන්නවා. අවසාන කාලභාගයේ දීර්ඝ කාලයක් තිස්සේ එතුමාගේ බිරිඳ එතුමාව හොඳින් රැක බලාගෙන ඒ සියලු වැඩ කටයුතු කරා. ඉතින් ඒ නිසා එතුමාගේ මං හිතන්නේ දරුවන්ටත් අපේ ශෝකයේ මේ අවස්ථාවේ පක්ෂයේ හැටියටත් පළ කරන්නට ඕනේ. ඒ වගේම මම මතක් කරන්න ඕනේ මුතු සිවලිංග මැතිතුමත් එක්කලත් අපේ ලොකු සම්බන්ධයක් තිබුණා. මගේ පියාණන් ආරුමුගෙන් තොණ්ඩොම නැවතුමාගේ නියෝජ්‍ය ඇමති හැටියට හිටපු වකවානුව තුල කම්කරු කොංග්‍රසයේ බොහෝ වැඩ කටයුතු අරිණතම නායක හැටියට මුතු සිවලිංගම් මැතිතුමා වතුකරේ නිවාස ප්‍රශ්න විදුලිය ප්‍රශ්න සහ අනෙක් හැම කටයුතුවලදීම අධ්‍යාපන ප්‍රශ්නවලදීම එතුමා තමයි මුතු සිවලිංගම් මැතිතුමා තමයි මං හිතන්නේ ඉදිරියට ඇවිල්ලා ඒ වැඩ කටයුතු වලට අවශ්‍ය කරන නායකත්වය තොණ්ඩමණ මැතිතුමාලත් එක්කලා දුන්නේ. ඉතින් ඒ නිසා වතුකරේටත් එතුමාගේ මං හිතන්නේ වීඔ වීම ලොකු පාඩුවක්. එතුමා බොහොම නිහතමානී චරිතයක්. ඉතින් ඒ නිසා එතුමාවත් මේ අවස්ථාවේ මතක් කරන්නට ඕනේ. ඒ වගේම මම හිතන්නේ මේ සභාව දීර්ඝ කාලයක් නියෝජනය කරපු ලැරින් පෙරේරා මැතිනිය විශේෂයෙන්ම පුත්තලන් දිස්ත්‍රික්කයට දේශපාලනයේ ආධුනික පවුලක් නෙමෙයි ෆෙස්ටස් පෙරේරා මැතිතුමල්ල අද අපේ සභාව නියෝජනය කරන අපේ සහෝදර නිරෝෂන් පෙරේරා මැතිතුමාට එතුමාට අපේ ශෝකය පළ කරන්නට ඕනේ. විශේෂයෙන්ම මං හිතන්නේ දැවැන්ත සේවයක් පොන දේශපාලන මතවාද ගැටුණත් මං හිතන්නේ පොතලන් දිස්ත්‍රික්කයේ ඉසි සිද්ධ කරන්නට ඒ පවුල පෙරමුණ අරගෙන කටයුතු කරායි කියන එක අපි අවිවාදයෙන්ම පිළිගන්නට ඕනේ. ඉතින් බොහොම නිහතමානී විදිහට අදටත් මං හිතන්නේ එතුමියගේ පුත්‍රරත්නය හැටියට අපේ නිරෝෂන් පෙරේරා මැතිතුමායි කටයුතු කරගෙන යනවා. එතුමාටත් අපි සුබ පතනවා අනාගතයේ එතුමිය ගෙන ගිය වැඩ කටයුතු ඒ ආකාරයටම සිද්ධ කරන්නට පුළුවන්කම ලැබේවායි කියලා. ඒ වගේම බුද්ධික කුරුකුල රත්න මැතිතුමාටත් අපි මං හිතන්නේ අපේ මේ පවුලේ ඉන්න සියලු දෙනාටම අපේ ශෝකය පළ කරන්නට ඕනේ. ඉතින් ඒ නිසා මම මීට වඩා දීර්ඝ වශයෙන් කතා කරන්නේ නැහැ. විශේෂයෙන්ම නැවත වතාවක් රජිනල් කුරේ මැතිතුමා අපේ පක්ෂයට දීර්ඝ කාලයක් තිස්සේ ඉඳමින් කරපු සේවය පිළිබඳව මතක් කරමින් එතුමාගේ ආදරණීය බිරිඳට අපේ ඇතුළු දරුවන්ට අපේ ශෝකය මේ අවස්ථාවේ පළ කරමින් මන් නියදෙමි.
බොහොම ස්තුතියි ගරු මන්තුමා. ඊළඟට ගරු රාජිත සිරරත්න මන්තුමා ඔබතුමාට අවස්ථාව.
ගරු සභාපතිතුමනි, මම මුලින්ම මගේ දේශපාලන ජීවිතයේ දීර්ඝ කාලීන සගයෙක් වන මගේ මිත්‍රයෙක් වන රෙජිනෝල්ඩ් කුරේ මන්ත්‍රීතුමාගේ අභාවය ගැනයි මම කතා කරන්නේ. රෙජිනෝල්ඩ් කුරේ මැතිතුමා ඇත්තම ඉතාමත්ම තරුණ අවධියේ ඉඳලා අපි වගේම දේශපාලනයේ නියුතු වුණ කෙනෙක්. 1971 කැරළට පෙර ජනතා විමුක්ති පෙරමුණ බිහි කිරීමට විශේෂයෙන්ම ධර්මසේකර සහෝදරයත් එක්ක උරණ ගැටිලා ආරම්භ කරපු කෙනෙක් තමයි රෙජිනෝල්ඩ් කුරේ ආරම්භක කට්ටිය. ඊට පස්සේ 71 කැරළට පෙර ජනතා විමුක්ති පෙරමුණෙන් බිඳී ගිහිල්ලා මාතෘභූමි ආරක්ෂක සංවිධානය කියන ඒ ධර්මසේකර සහෝදරයාගේ නායකත්වයෙන් බිහි වූ ඒ කණ්ඩායමත් එක්ක ඔහු කැඩුණා. කැඩුනාට පස්සේ ජනතා විමුක්ති පෙරමුණේ මිනී මරුවන් එක දවසක් රෑ ඔහුව හොයාගෙන ඔහුගේ මාර්ගම නිවහන්ට පැමිණියා. පැමිණියේ ඔහුව මරා දාන්න. නමුත් ඔහු ඒ මරණට මට මරන්නට ඉස්සර මාත් එක්ක කතා කරන්න කියලා ඔහු ආයතනය කරා. කතා කරලා ඊට පස්සේ කතා කරා. ඒ කතාව ගියා රාත්‍රියේ එළි වෙනකම්. ඒක ජනතා විමුක්ති පෙරමුණේ ශාස්ත්‍රයේ දේශපාලනය කරපු අයගේ ඒ කාලේ ඉතිහාසයේ සඳහන් වන එක මහා විශාල වාදයක්. ඒක සර්ව රාත්‍රික වාදයක් වෙලා රෑ එළි වෙනකොට ඔවුන් ඔහුව මරා දාන්න නැතුව ගියා. ඔහු ඒකේ දේශපාලනයේ ඒකේ තියෙන වැරද්ද මේක ඉදිරියට ගමන් කරන්න කොහටද මේ සියලුම දේවල් කරා. ඒ වගේ පරිණත දේශපාලන බුද්ධියක් තිබුණු පුද්ගලයෙක් තමයි රෙජිනෝල්ඩ් කුරේ මැතිතුමා. ඒ වගේම 1976 මේ සියලුම සිරකරුවන් එදා බණ්ඩාරනායක මැතිනට සිදු වුණා. 14 දෙනෙක් අපේ TB සුබසිංහ මැතිතුමාත් සමග අපි එළියට බැස්සා ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂ දේශපාලනේ. ඒ වෙලාවේ මන්ත්‍රීවරු 14ක් ගම අපේ කතා මේ එළියට බැස්සා. ඒ එළියට බැස්ස වෙලාවේ පාර්ලිමේන්තුවේ 3-2 බලය නැතිවීම තුළ හදිසි නීතිය අවසන් වුණා. ඒ වෙලාවේ ධර්මසේකරලා වැනි චෝදනා නැතුව අත්අඩංගුවේ තබාගෙන හිටපු සියලුම සිරකරුවන් නිදහස් කරන්න සිදු වුණා. අන්න ඒ වෙලාවේ ධර්මසේකර සහෝදරයත් එක්ක අපි විශාල දීර්ඝ දේශපාලන සාකච්ඡාවක් කරා. ඉදිරියේදී සියලුම වම එක්සත් කළා එක බලවේගයක් යටතේ ගමන් ගොඩනගන්නට. මෙන්න මේකේ අවසානයේදී 1976 ඒ සාකච්ඡා ඉවර වුණාට පස්සේ මට මුලින්ම හම්බුනේ රෙජිනෝල්ඩ් කුරේ මැතිතුමාව. එතුමාව තමයි නංකරේ ධර්මසේකර අපිත් එක්ක සාකච්ඡා කරන්නේ. ඒතකොට 1976 වෙනකොට අපි ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයෙන් ඉවත් වෙලා තුම්මුල්ලේ අපේ ප්‍රධාන කාර්යාලයේ තිබුණේ. එතන අපේ වෘත්ති සමිති විශාල මධ්‍යස්ථානයක් තිබුණා. එදා එක්තරා දවසක උදේ වරුවේ එතුමා 10ට පමණ ආවා මාත් එක්ක මේ වෛද්‍ය වැඩපිළිවෙළ සාකච්ඡා කරන්න. ඉතාමත්ම කඩවසම් තරුණෙක්, ඉතාමත්ම හොඳට ව්‍යායාම කරලා සැකසුණු ශරීරයක්. ඔහුකව හිරේන්දිදි ව්‍යායාම කරා කියලා අවුරුදු ගණනාවම එහෙම කළා. ඔහු කතා කරා, ඔහු එතකොට බැංකුවේ ඉඳලා බැංකුවේ හොඳ රස්සාවක් කරලා ඒ රස්සාව නැති වෙලා එතකොට රැකියා විරහිතව තමයි එතුමා හිටියේ. එතෙන්දී අපේ පක්ෂයත්, අපි බිහිකරව මහජන ප්‍රජාතන්ත්‍රවාදී පක්ෂයත්, මාතෘභූමි සංවිධානයත් අපි අතර සාකච්ඡා අපි දෙන්න මූලික සාකච්ඡා ඉෂ්ට කළා. අපි ඒ පොදු වේදිකාවේ දා හැදුවා ආචාර්ය එන්.එම්. පෙරේරා සහෝදරයාගේ ප්‍රධානත්වයෙන්. එතකොට එතනින් ආරම්භ කරපු අපේ සම්බන්ධය මේ එතුමා ඒ බැංකු සේවයෙන් ඉවත් වෙලා එතුමා හොඳ ටියුෂන් පන්ති පටන් අරගත්තා. පසු කාලීනව ඉතාමත්ම ජනප්‍රිය ටියුෂන් ගුරුවරයෙක් වුණා එතුමා. එතුමාගෙන් මං හිතන්නේ මහා විශාල සංඛ්‍යාවක්, විශාල ශිෂ්‍ය පරම්පරාවක් ඔවුන්ගේ මේ ටියුෂන් අරගෙන අධ්‍යාපනය ලබා ගත්තා. ඔහු ඉතාමත්ම ජනප්‍රිය ටියුෂන් ගුරුවරයෙක් බවට පත් වුණා. නමුත් ඔහුගේ දේශපාලනය අතහැරියේ නැහැ. ඊට පස්සේ නැවත කාලයක් අපි ශ්‍රී ලංකා මහජනපක්ෂයේ ගොඩනැගපු වෙලාවේ එතුමා මේ නැවත අපිත් එක්ක ශ්‍රී ලංකා මහජනපක්ෂයට බැඳුණා ඇවිල්ලා. බැඳිලා අපිත් එක්ක එකට දේශපාලනය කරා. ඒ දේශපාලනය ඇතුලේ ශ්‍රී ලංකා මහජනපක්ෂය ඇතුලේදී එතුමා අපිත් එක්ක විජේ කුමාරතුංග මැතිතුමාගේ ඒ දේශපාලන වැඩපිළිවෙලත් එක්ක හිඳිමින් ජාතිකත්වය ගැන හැමතිස්සම ඔහුගේ මතවාදය ඉදිරිපත් කළා. මම ඒකට හිටියේ අනිත් කඳවුරේ. නමුත් අපේ මිත්‍රත්වය ඒකට කිසි දවසක බාධාවක් වුණේ නැහැ. ඒ වගේම එදා ඒ අපි මහජනපක්ෂයේ අපි ඔක්කොම මරා දම්මන්නට ලැයිස්තු ගත කරලා තිබුණ වෙලාවක් ජනතා විමුක්ති පෙරමුණෙන්. ඒ වගේම මගේ මට පහර දුන්නා වගේම ඔහුගේ නිවසට මට මතකයි එක්තරා දවසක මෙවැනි දවසක උදේ ඔහුගේ මෙවකට නිවස වට කරලා බෝම්බ ප්‍රහාරය කළා. ඔහුගේ ජීවිතය ගැලවුණේ ඔහුගේ මේ දුවගේ දුවහින්ද තමයි. මොකද ඔහුට මේ ග්‍රිල් එක අස්සෙන් දාපු තුවක්කුවේ වෙඩි ප්‍රහාරය එනකොට ඔහු ඇදලා ගත්තා දුව ඒක දැකලා එතනින් බේරුණේ. මම යනකොට මම වහාම කොළඹින් පිටත් වෙලා ගියා. ඔහුගේ බෝම්බ ප්‍රහාරය ලැබුණ කිව්වහම මොකද මම එතකොට දේශපාලන පක්ෂයේ ප්‍රධාන ලේකම්වරයා. මං යනකොට ඇත්තටම මුළු සීලිමම තියුණේ මුළු බෝම්බ වලින් ඇත්තටම ලස්සන වෙලා. ඊට පස්සේ මම ඔහුවත් මගේ වාහනේ දාගෙන නැවත ආවා. මොකද අපේ මගේ නිවසට ගෙනැල්ලා එහෙ තියාගෙන හිටියා. මට තාම මතකයි එදා රාත්‍රියේ ඔහුගේ ජීවිතයේ බේරීම තුළ අපි හොඳ රෑ අපි විනෝද වුණා. ඔහු ඉතාමත්ම ලස්සනට ගීත ගැව්වා එදා රාත්‍රියේ ඉඳගෙන. මේ විදිහට අපි ඉතාමත්ම මරණය අතේ තියාගෙන ඒ දේශපාලන ව්‍යාපාරයේ දිගටම ගියා. එතකොට රෙජිනෝල් කුරේ මැතිතුමා මහා විශාල කැපවීම් කන්දරාවක් එක්ක තමයි මේ දේශපාලන ගමන මේ විදිහට ආවේ. ඊට පස්සේ ඇත්තටම මේ විදිහට දිගටම ගිහිල්ලා මෙතෙන්දී අපි එක්තරා වකවානුවක අපි මහජනපක්ෂයෙන් කැඩිලා බහුජන නිදහස් පෙරමුණ මම ලේකම්වරයා වුණා. එතුමත් තනතුරු හෙව්වා. අරගෙන අපි වෙනම දේශපාලන ව්‍යාපාරයක් කරලා චන්ද්‍රිකා කුමාරතුංග මහත්මිය ලංකාවට ගේනුමේ කරා. ඒ ගමනේදීත් එතුමත් මමත් සිසිල් බණ්ඩාර අද දිවංගත සිසිල් බණ්ඩාර මැතිතුමත් 71 කැරලට සහභාගී වෙලා හිටපු ජනතා විමුක්ති පෙරමුණේ නායකෙක්. ඒ අපි තුන්දෙනා තමයි ගියේ එදා පකිස්තානයට චන්ද්‍රිකා කුමාරතුංගව හම්බ වෙන්නට. මොකද එතුමිය එංගලන්තයේ ඉඳලා ආවා. අපි ලංකාවේ ඉඳලා ආවා. අපේ මේ ගමන ලැහැස්ති කරේ පසු කලක පකිස්තානයේ අග්‍රාමාත්‍ය ධූරය එබ වූ වෙනස්සීර් භූත මැතිනිය. එතුමිය තමයි අපිට ඔක්කොම හෝටල් පාසුකම් දාලා මේ සාකච්ඡා කිරීමට ඉඩ සැලැස්විය. එතන ඇවිල්ලා ඊට පස්සේ අපි මේ වෙකෙදී නැවතත් අපි බෙදිලා මේ දේශපාලන ගමනේදී අපි ගමන් කරත් ඊට පස්සේ එතුමා මේ දේශපාලන ගමනේදී කළුතර දිස්ත්‍රික්කයේ වැඩිම මනාප සංඛ්‍යාව එදා පෙරමුණෙන් ලබලා ඉතාමත්ව ජනප්‍රිය දේශපාලකයෙක් වශයෙන් ඉස්මතු වුණා. ඉස්මතු වෙලා මන්ත්‍රී ධූරයේ විතරක් නෙවෙයි ඇමති ධූර ඔබෝලා. පස්සේ ඔහු පක්ෂයේ ඉල්ලීම පිට ඔහු පාර්ලිමේන්තුවෙන් ඉවත් වෙලා ඔහු පළාත් සභාව තරඟ කරලා පළාත් සභාවේ මහ ඇමතිවරයා වෙලා අධ්‍යාපන ඇමතිවරයා වෙලා එතුමා හැදපු ඇත්තරම පාසල් ගොඩනැගිලි තමයි අද කළුතර දිස්ත්‍රික්කයේ වැඩිපුරම තියෙන්නේ. ඕන එතුමා විශාල වැඩ කොටසක් කර අධ්‍යාපන ක්ෂේත්‍රයට මහ ඇමතිවරයා වෙලා සහ අධ්‍යාපන ඇමතිවරයා වශයෙන්. ඊට පස්සේ ඇත්තරම මේ අවසාන කාලයේදී නැවතත් එතුමා ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයට අවතීර්ණ වුණා. ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ මෛත්‍රීපාල සිරිසේන මෙතුමාගේ නායකත්වයෙන් එතුමා ඇවිල්ලා මේ වුණා. ඔය මේ යන්නට සති 3කට පමණ පෙර මම එතුමාගේ භාර්යාවගේ පියාගේ මරණයට මමත් මගේ භාර්යාවත් ගිහිල්ලා දීර්ඝ වේලාවක් අපි දේශපාලනේ කතා කර කර හිටියයි ගෙදර එතුමාත් එක්ක. ඒ ඇවිල්ලා අවසානයේදී මම හිතන්නේ එතුමා අවසාන හුස්ම හෙළුවෙත් දේශපාලනයත් එක්ක. ඒ දේශපාලන සාකච්ඡාවට ගිහිල්ලා එතන ඇතුළු හැප්පීම් තුළ මොකද එතුමාට එතකොට ස්ටෙන්ට් එකක් දාලා තියුණේ දවස් 2යිද කොහෙද. එතුමාට වෛද්‍යවරු කියලා තියුණා සති 2ක් යනකම් විවේක ගන්න කියලා. එහෙම ගන්න තියෙද්දි තමයි මේ පක්ෂයේ දිස්ත්‍රික් නායකයා වශයෙන් ඒ සාකච්ඡාවට ගියේ. එතෙන්දී ඇති වුණ කැළඹීමේදී එතුමාට හදිසි නැවතත් හෘද වස්තුවේ රෝගය ඇවිල්ලා එතුමා රෝහල් ගත කරා. එතුමා අවසන් හුස්ම ලැබතු වුණා. එතුමා ඇත්තරම මේ දේශපාලනයට වගේම එතුමා හොඳ කලාකාමීෙක්. ඔතුමා හොඳ ගායකයෙක්. ඒ වගේම කලා ශාස්ත්‍රයේ විශාල වැඩ කොටසක් එතුමා කරා. අනිත් එක බොහොම ආශාවෙන් ඒ සඳහා ඉදිරිපත් වුණා. ඒ නිසා එතුමා ඇත්තම දීර්ඝ මහා කටුක දේශපාලන ගමනක් මුළු තරුණ කාලයේම කටුක දේශපාලනයට ගත කළා. පසු කාලෙක ඇතර මේ රටට විශාල සේවයක් කරපු ජනනායකයෙක් වශයෙන් තමයි මං රෙජිනෝල් කුරේමැතිතුමාව දකින්නේ. ඒ නිසා එතුමාට නැවත වාරින් වර මේ රටේ පැමිණිලා මේ තියෙන ඇත්තරම මේ ඉතාමත්ම තිරස්සින තත්වයට වැටලා තියෙන මේ දේශපාලන භූමිය පිරිසිදු කරමින් ඒ කරපු කැපවීම නැවත කරමින් ඒ දේශපාලන ගමනේ ඉදිරියට ගිහිල්ලා අවසානයේදී මේ නිවන්සුව මම ප්‍රාර්ථනා කරනවා එතුමාට. එතුමාගේ භාර්යාවටත් එතුමාගේ දරු දැරියන්ටත් සියලුම දෙනාට මම මේ මගේ කනගාටුව ප්‍රකාශ කරනවා. ඒ වගේම තමයි ලැලින් පෙරේරා මැතිණිය. ලැලින් පෙරේරා මැතිණියත් අපිත් එක්ක කෙටි කාලයක් මේ පාර්ලිමේන්තුවේ හිටියා. ලැලින් පෙරේරා මැතිණිය ඊට ඉස්සෙල්ලා පළාත් සභාවේ දීර්ඝ කාලයක් හිටියා. ඊට පස්සේ පළාත් පාලන ආයතනවලට නායකත්වය දුන්නා. ලැලින් පෙරේරා මැතිණිය කියන්නේ පුත්තලම් දිස්ත්‍රික්කේ පමණක් නෙමෙයි ලංකාවේ හිටපු සුවිශේෂ වූ දේශපාලඥයෙක්ගේ භාර්යාවක්. ඒ ෆෙස්ටස් පෙරේරා මැතිතුමා. ෆෙස්ටස් පෙරේරා මැතිතුමාගේ තිබුණා ඉතාමත්ම වැදගත් දේවල් ටිකක්. ඔහු නියම මහජන නියෝජිතයෙක්. ෆෙස්ටස් පෙරේරා මහත්මයාගේ ගෙදෙට්ට එතුමා කකා ඉන්නකොට කෑම ගනිමින් ඉන්නකොට කවුරු හරි ඇවිල්ලා කිව්වොත් අර ලියුම ලෑස්තියි කියලා ඒ ලියුම අස්සම් කරන්න ලෑස්තියි කිව්වොත් එතුමා කන කෑම එක මේව කළා අත හොදගෙන ගිහිල්ලා ඒ ලියුම අස්සම් කළා එයාව යවලා රස්තියාදු කරන්නේ නැතුව ආපහු ඇවිල්ලා කෑම ටික කනවා. මම දැකලා තියෙන සුවිශේෂම පුද්ගලයෙක් මේ වගේ මහජන යාවෙනුයි. කිසි දවසක ඇමති ධූරයේ හිටියලා කොළඹ නැවතුනේ නැහැ. කොළඹ නිල නිවාස ගත්තේ නැහැ. හැමදාම රෑ 12ද 1ද 2ද උදේ 3ද එතුමා ගමට ගියා. ගමට ගිහිල්ලා උදේ 5න්දර නැවත මිනිස්සු හම්බ වෙලා ඇඳුම් ටික ඇඳගෙන කොළඹට ආව පාර්ලිමේන්තුවට හරි අමාත්‍යාංශයට. ඒ වගේ මුළු ජීවිත කාලයම හිටියේ මිනිස්සුත් එක්ක. ඒ වගේම මම ධීවර ඇමති කාලේ මම අධ්‍යයනය කරනකොට මම රට පුරා යනකොට හැම මිනිස්සුම කතා කරේ ධීවර ඇමති ෆෙස්ටස් පෙරේරා. ඒ වගේම අනිත් එක ඕනම මහ රෑ දෙකට ඇවිල්ලා බෙල් එක ගැහුවොත් එතුමා නැගිටලා එනවා. කවුරු නැගිටින්නේ නැතුනත් ඇවිල්ලා දොර ඇරලා ඒ මනුස්සයාගේ ප්‍රශ්න අහලා ඒ තැන්වල පුළුවන් තැන්කට කතා කරලා උදව් කරලා ආපහු ගිහලා නිදා ගන්නවා පැයකට පස්සේ. ඒ වගේ මහජන නියෝජිත ෆෙස්ටස් පෙරේරා. මෙවැනි මහජන නියෝජිතයෙකුට කවදාකවත් තමන්ගේ භාර්යාවගේ සහාය නැතුව මේ ගමන යන්න බෑ. මේ වගේ මහරෑ නැගිටලා මිනිස්සුන්ට උදව් කරන්න, කන කෑම වේල කනකොට අත හොදගෙන ගිහිල්ලා ආපහු කන්න, ඒක පිටිපස්සේ තියෙන සෙවණැල්ල තමයි ඒ ලැරින් පෙරේරා මැතිණිය. මම ඒ කාලේ එක්සත් ජාතික පක්ෂයේ හැම මැතිවරණයකටම මං කතිකෙක් වගේ ගියාම මට මතකයි මේ යුවලෙක් අහුවෙලා මට කෑම දෙන හැටි, මට බලෙන් කවන හැටි, නැත්තම් වෙන ලොකු හෝටලයක ක්ලාස්ටි කරන හැටි. මේ වගේ ඉතාමත්ම ආදරණීය දෙමව්පියන් යුගලක් තමයි මේ ලැලින් පෙරේරාත් මැතිණියත් ෆෙස්ටස් පෙරේරා මැතිතුමා. එතකොට අවසානයේදී එතුමිය මෙතනින් ඉවත් වෙලා හොඳ පුතෙක් පාර්ලිමේන්තුවට එව්වා. බොහොම නිහතමානී, බොහොම උගත් පුතෙක් ලංකාවට මේ පාර්ලිමේන්තුවට එව්වා. වැදගත් මහත්මයෙක්. එතකොට එතුමාටත් පුළුවන් මේ දෙමව්පියන්ගේ ගමන ඉදිරියට ගෙනියන්න මේ සදාචාරාත්මක දේශපාලනය ඉදිරියේදී මේ රටේ මේ පාර්ලිමේන්තුව තුලත් රට තුලත් බිහි කිරීම සඳහා අපි ඔක්කොම එකතු වෙලා මේ ගමන් කරමුයි කියලා කියමින් ෆෙස්ටස් පෙරේරා මැතිතුමා මහජන නියෝජිතෙක් වශයෙන්ුත් ඇමතිවරයෙක් වශයෙන්ුත් ඒ ඇමති පට්ටම් ගැන හිතන්නේ නැතුව ඒ කර මහා දීර්ඝ සේවයට ඉතාමත්ම මේ රටේ මුළු මහත් ජනතාවගේම එතුමාට සියලු පින් ලැබේවා කියලා කියමින් එතුමාගේ ආගම අනුව එතුමාට ස්වර්ගය ඉතා ඉක්මනින් ලැබේවා කියලා අපි ප්‍රාර්ථනා කරනවා එතුමාටත් එතුමියගේ ලැබින් පෙරේරා මැතිණියටත්. ඒ වගේම බුද්ධික කුරුරත්න මැතිතුමාත් අපිත් එක මේ පාර්ලිමේන්තුවේ හිටියේ 90 දශකයේදී. එතුමාගේ නමටත් වඩා අම්බලංගොඩයා කියන නමින් තමයි එතුමා හඳුන් ගන්නට තිබුණේ. එතුමා කාට හරි අඳුනලා දුන්නත් කියන්නේ මම අම්බලංගොඩයා කියලා. එතුමාට සිංහල ඉංග්‍රීසි භාෂා දෙකෙන්ම වැඩ කිරීමේ ඉතාමත්ම හැකියාව තිබුණා. ඔහු මන්ත්‍රීවරයෙක් විශේෂයෙන් නෙවෙයි මන්ත්‍රී ධුරේ ඉඳිද්දිත් නොයෙකුත් විෂයන් පිළිබඳව පුවත්පත්වලට ලිපි සපයමින් ඔහු ඉතාමත්ම ජනප්‍රිය චරිතයක් වුණා. පසු කාලෙක ඔහු තමන් පොතුත් ලිව්වා, පොත් කීපයක්ම ඔහු මුද්‍රණය කළ පිට කරා. ඒ වගේම මේ ඉතාමත්ම අවිංසාවාදී, ඉතාමත්ම ජනප්‍රිය සරල දේශපාලකයෙක් වශයෙන් මුළු ජීවිත කාලයේම බුද්ධි කුරුකරත්න මැතිතුමා හිටියා. මේ පාර්ලිමේන්තුවේ හිටපු හැම කෙනෙක් එක්කම මිත්‍රශීලීව ඔවුන් එක්ක විහිළු තහළු කරමින් ඔවුන් එක්ක මේ සෑම වැඩක්ම බෙදා හදා ගැනීමෙන් වැඩ කරපු මන්ත්‍රීවරයෙක්, ඉතාමත්ම ඉහළ මට්ටමේ. ඒ වගේම මුතු සිවලිංගම් මන්ත්‍රීතුමා පිටක දීර්ඝ කාලයක් මේ පාර්ලිමේන්තුවේ 90 දශකයේ ඉඳලා ගම හිටියා. එතුමාගේ තියෙන සුවිශේෂම දේ තමයි එතුමා මම හමු වුණ මොහොත මුල් කාලේ ඉඳලා අවසානයේ දක්වාම එතුමා ලංකා කම්කරු සංගමේ නියෝජිතෙක් වශයෙන් ක්‍රියා කරා. එතුමා තොණ්ඩමන් ලවත් ඇරියෙත් නැහැ, CWC එකත් ඇරියෙත් නැහැ. ඒක දිගටම එතුමා ගමන් කරා. එතුමා තමයි තොණ්ඩමන්ලාගේ කිට්ටුම සහෝදරෙක් වශයෙන් ඒ දේශපාලන ව්‍යාපාරයත් ඒ වෘත්ති සමිති ව්‍යාපාරයත් කළා. දීර්ඝ කාලයක් ලංකාවේ වතුකම්කරු ජනතාවගේ ඒ යහපත සඳහා ඒ සෞම්‍ය වූතේ තොණ්ඩමන් එක්කත් අනිකුත් ඔහුගේ පුතාට දැනට මුඩු පුරාලා මේ සියලුම කට්ටියත් එක්ක ඇත්තටම දීර්ඝ කාලයක් එතුමා ගමන් කරා. මේ පාර්ලිමේන්තුවේ හැම විටම නොයෙකුත් වර වතුකම්කරුවන්ගේ හඬ අවදි කරමින් විශාල සේවයක් වතු ශේත්‍රයේ තියා. එතකොට ඒ මැතිතුමාලටත් එතුමාලාගේ ආගම අනුව ඒ චිර ජීවනය ලැබේවා කියලා ප්‍රාර්ථනා කරමින් මම නවතින. බොහොම ස්තුතියි.
බොහොම ස්තුතියි ගරු මන්තුමා. ඊළඟට රිසාඩ් ගරු බදුදින් මන්තුමා, ඔබතුමාට අවස්ථාව.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. இன்று 4 முக்கிய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அனுதாப பிரேரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாவதாக காலி மாவட்டத்திலே 1989 ஆண்டு அந்த மக்களால் பாராளுமன்றத்துக்கு ஐக்கிய தேசிய கட்சியினூடாக தெரிவு செய்யப்பட்ட குருகுலரத்ன புத்திக பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ஒரு சிறந்த கிரிமினல் லோயராக செயல்பட்டவர். லேக் ஹவுஸிலே அதேபோல மகாவலி அதிகார சபையிலே சிறந்த சேவையாற்றிய பின்னர் மக்களுடைய வாக்குகளால் இந்த உயர் சபைக்கு தெரிவான ஒருவர். அவர் காலி மாவட்டத்திலே அந்த மக்களுடைய நலனுக்காக அளப்பரிய பணியாற்றிய ஒருவர். அவருடைய மறைவு இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே அவருடைய குடும்பத்தினர்கள், உறவினர்கள், ஆதரவாளர்களுக்கு என்னுடைய அனுதாபத்தை இந்த உயர் சபையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல ரெஜினோல் குரே பாராளுமன்ற உறுப்பினராக, பிரதி அமைச்சராக, அமைச்சராக, அதேபோல ஒரு முதலமைச்சராக, அது மாத்திரமல்லாமல் இறுதி காலங்களிலே வடக்கு மாகாண ஆளுநராக பணியாற்றி இந்த நாட்டுக்கு பெரும் சேவையாற்றிய ஒருவர். நல்ல பாடகராக, நல்ல கலைஞராக, ஒரு ஆங்கில ஆசிரியராக தனது ஆரம்ப பதவியை தொடர்ந்த ஒருவர், கடைசியாக அரசியல் ரீதியான அதிகமான பதவிகளை வகித்தவர், இனமத பேதங்களுக்கு அப்பால் பழகுகின்ற ஒருவர், தமிழ் மொழியிலே சரளமாக பேசுகின்ற ஒருவராக நாங்கள் ரெஜினல் குறை அவர்களை கண்டோம். எனவே அவர் எங்களோடு மிக அன்பாக பழகுகின்ற, இனமத பேதங்களுக்கு அப்பால் பணியாற்றுகின்ற ஒருவராக அவரை கண்டோம். அவர் முதலமைச்சராக இருந்த காலத்திலே மேல் மாகாணத்திலே தமிழ் முஸ்லிம் மாணவர்கள் கற்கின்ற தமிழ் பேசும் மாணவர்களுக்காக பல நல்ல அர்ப்பணிப்பான சேவைகளை செய்தவர். பல கட்டிடங்களை எந்தவித பேதமும் இல்லாமல் எல்லா பாடசாலைகளுக்கும் அள்ளி கொடுத்தவர். குறிப்பாக கழுத்துறை மாவட்டத்திலே அவருடைய பானந்துறை தொகுதியிலே கல்வியின் மறுமலர்ச்சிக்காக பாரிய பணியாற்றிய ஒருவர் தான் ரெஜினோல் குரே அவர்கள். அவருடைய இழப்பு எம்மை பொறுத்தவரையிலே எமக்கு வேதனை அளித்தது. எனவே ரெஜினோல் குரே அவர்களுடைய மனைவி, அவருடைய குடும்பத்தினருக்கு, அவருடைய ஆதரவாளர்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபத்தை இந்த உயர் சபையிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே போலதான் நல்ல நண்பராக எங்களோடு இருந்த முத்து சிவலிங்கம் ஐயா, இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடைய ஒரு மூத்த தலைவராக 1962 இந்த அரசியலுக்கு தனது காலடி எடுத்து வைத்தவர். அந்த காலத்திலிருந்து தொடர்ந்தேச்சியாக கட்சியின் ஒரு விசுவாசியாக, தோட்ட தொழிலாளர்களுடைய நலனுக்காக இரவு பகலாக உழைத்த ஒரு அரசியல் தலைவர்தான் முத்து சிவலிங்கம் ஐயா அவர்கள். எனவே இந்த சபையிலே நீண்ட காலம் அவரோடு நாங்களும் இந்த சபையிலே இருந்தவர்கள் என்ற வகையிலே 1989 அவர் இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே முதலாவதாக காலடி எடுத்து வைத்தார். தொடர்ந்து 2020 வரை இந்த பாராளுமன்றத்திலே அங்கம் வகித்தவர். ஒரு கட்டத்திலே அமரர் ஆறுமுகம் தொண்டமானவர்கள் அமைச்சை பொறுப்பெடுக்காமல் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு தன்னுடைய கட்சியின் கிடைத்த அமைச்சர் பதவியை முத்த சிவலிங்கம் ஐயாவுக்கு கொடுத்து அவருக்கான கௌரவத்தை வழங்கினார். அவரது விசுவாசம், அதாவது தலைமைத்துவ விசுவாசத்துக்கு இணங்க செயல்பட்ட ஒரு அமைச்சராக, ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக, பிரதி அமைச்சராக, ஒரு தொழிற்சங்கவாதியாக முத்து சிவலிங்கம் அவர்கள் இந்த நாட்டுக்கும் தோட்ட தொழிலாளர்களுக்கும் குறிப்பாக மலையக சமூகத்திற்கும் பாரிய பணியாற்றியவர். அவரது இழப்பு மலையகத்துக்கு ஒரு பேரிழப்பாகும். எனவே அவருடைய இழப்பால் கவலைப்படுகின்ற குடும்பத்தினருக்கு, உறவினர்களுக்கும், அதே போல அவரது கட்சிக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் எமது அனுதாபத்தை இந்த உயர் சபையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போலதான் எங்களுடைய ஃபெஸ்டஸ் பெரேரா அவர்களுடைய துணைவியார் கௌரவ லரின் பெரேரா அவர்கள் என்னோடு இந்த பாராளுமன்றத்திலே நாங்கள் இருந்த பொழுது 2001 பாராளுமன்ற உறுப்பினராக மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர். அதன் பிறகு நடந்த 2004 தேர்தலிலும் அதே புத்தள மாவட்ட மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் லரின் பெரேரா அவர்கள். அவர் மிக இனிமையாக பழகுகின்ற ஒருவர். எங்களோடு அமர்ந்து பல விஷயங்களை, அவருடைய கணவருடைய பழைய செயல்பாடுகளை, ஃபிஸ்டஸ் பெரேரா என்ற ஒரு நாமம் இந்த நாட்டிலே இன்று மொழித்துக் கொண்டிருக்கிறது. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டராக இருந்து இன்னும் பல அமைச்சு பதவிகளை வகித்து இந்த நாட்டுக்கு பாரிய பணியாற்றிய ஒருவர் தான் ஃபிஸ்டஸ் பெரேரா அமைச்சர் அவர்கள். குறிப்பாக புத்தள மாவட்டத்தை பொறுத்த வரையிலே எல்லா கிராமங்களிலும் நான் இடம்பெயர்ந்து வந்தபொழுது கொத்தாந்தியூ கிராமத்திலே நான் அகதிகளாக நானும் என்னை சார்ந்தவர்களும் இருந்தோம். அந்த கிராமத்திலே கூட அன்று 1990 காலத்திலே அடிக்கடி ஃபெஸ்டஸ் பெரேராவுடைய நாமம் ஒலித்துக் கொண்டிருக்கும். அவருடைய ஆதரவாளர்கள், அந்த பிரதேசத்தில் இருந்த மக்கள் அதிகமானவர்கள் அவருடைய ஆதரவாளர்களாக நாங்கள் கண்டிருக்கிறோம். அவ்வாறு புத்தள மாவட்டத்திற்கு அதிகப்படியான சேவைகளை செய்த ஒரு அரசியல்வாதி ஃபெஸ்டஸ் பெரேரா அவர்கள். எனவே அவரை தொடர்ந்து வந்த லரின் பெரேரா அவர்களுடைய துணைவியார் மாகாண சபையிலே வடமேல் மாகாணத்திலே நிறைய பணிகளை ஆற்றியவர், அமைச்சராக இருந்து மாகாணத்திலே பணியாற்றியவர். அதே போல இங்கு 2001-2004 காலங்களிலே 2 பாராளுமன்றத்துக்கு வந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு அந்த புத்தள மாவட்ட மக்களுக்காக இந்த உயர் சபையிலே குரல் கொடுத்தவர். பல தீர்க்கப்படாத பிரச்சனைகள், குறிப்பாக மீனவ சமூகத்துக்காக பல அர்ப்பணிப்பான காத்திரமான நடவடிக்கைகளை முன்னெடுத்தவர் நரின் பெயரா அவர்கள். எனவே அவருடைய மறைவு இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய இழப்பாக, அதுவும் குறிப்பாக புத்தள மாவட்ட மக்களுக்கு ஒரு பெரிய இழப்பாக நாங்கள் பார்க்கிறோம். இன்று அவருடைய ஃபெஸ்டஸ் பெரேரா அவர்களுடையதும் லரின் பெரேரா அவர்களுடைய புத்திரர் எங்களுடைய புதிய புத்தள மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பாரிய பணிகளை ஆற்றி வருகிறார். அவர் ஒரு பொறியியலாளராக, டெலிகாம் என்ஜினியராக கல்வியை கற்று ஒரு கல்விமானாக புத்தள மாவட்டத்தில் இன்று அவருடைய அரசியல் பணியை மாவட்டத்திற்கும் இந்த நாட்டுக்கும் செய்து வருகிறார். எனவே அவரும் ஒரு நீண்ட கால எதிர்காலம் அவருக்கு தென்படுகிறது. ஒரு சிறந்த அரசியல்வாதியாக இந்த பாராளுமன்ற கௌரவங்களை பேணி அந்த மாவட்டத்திலே பல நல்ல பணிகளையும் செய்து குறுகிய காலத்துக்குள்ளே இன்று இந்த பாராளுமன்றத்திலும் பல ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக செயல்படுகிறார். எனவே எதிர்காலம், அவருடைய எதிர்காலமும் சிறப்பாக அமைய இறைவனை பிரார்த்தித்து, அவருடைய தாயுடைய இழப்பால் அவரும் அவருடைய குடும்பத்தினரும் அவருடைய ஆதரவாளர்களும் படுகின்ற வேதனையில் நாங்களும் பங்கு கொள்கின்றோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.